நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
என் பேர் கீர்த்திவன் மாணவரன். நாங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு 2013 படகு மூலமா வந்த நாங்க. படகு மூலமா முதல் 18 நாள் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஜேர்னி. அது எல்லாரும் எல்லாம் சொல்லலாம், அதை வந்து அது வந்தவர்களுக்கு மட்டும் அதை உணர முடியும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வந்தனாங்கண்டு. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் இங்கே ஆஸ்திரேலியாக்குள்ள வந்தனாங்க. வந்து ஆஸ்திரேலியா வந்து இவருக்கு 8 வருஷம் ஆகுது. இன்னும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விசாவும் ஒரு நிரந்தரமாக இங்கே இருக்கிறதுக்கான ஒரு குடியுரிமையும் வந்து இல்லை. அதனால வந்து நாங்கள் இன்னும் ஒரு மென்டலாக வந்து ஒரு தாக்கத்தை அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள். ஒவ்வொரு நாளும் அடுத்தது நாளைக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியாமல் இப்போ நாங்கள் வந்து 7-8 வருஷம் ஆகிட்டு இப்போ இன்னும் விசா இல்லைன்னு போது எங்களுக்கு பிரிட்டிங் விசா கொடுத்தவங்க ஆரம்பத்தில். இப்போ அந்த விசாவும் இப்போ கேன்சல் ஆகி கேஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகி கோர்ட்டில் இருக்குது கேஸு. இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு தெரியாது. நாங்கள் வந்து அம்மா அப்பா தம்பியோட வந்தனா, நான் இங்கே வந்து மேரி பண்ணிக்கிட்டேன்னா, மேரி பண்ணி எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 6 வயசு, ஒரு ஆளுக்கு 2 வயசும். பிரிட்ஜிங் பிளஸ் ஒர்க்கிங் விசாவில் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்னால இது கோர்ட் இல்லை இந்த கேஸ் வரல. எனக்கு டேட் கிடைக்கல. இப்போ டேட் கிடைச்சாதான் தெரியும் படத்த கட்ட என்ன மாதிரின்ட்டு. விசா கிடைக்குமா இல்லை மறுபடி அடுத்த என்ன நடக்கும்னு தெரியாது. நான் ஒரு ரீசைக்கிள் பிளான்ல ஒரு வருஷமா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ அங்கே வேலை செஞ்சும் போது அங்கேருந்து எனக்கு ஒரு தொற்று ஏற்பட்டது, ஒரு இன்னொரு ஆள் மூலமாக ஏற்பட்டது. அது வந்து எங்களுக்கு தெரியாது ஏற்பட்டுட்டு. அப்போ கொம்மனில இருந்து இப்போ சொன்னவங்க இப்படி ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ் ஆயிருக்கு, இப்போ எல்லாரும் இப்போ செக் பண்ணுங்க அப்படி சொன்ன இடத்துல நாங்களும் இப்போ செக் பண்ண இடத்துல எங்களுக்கும் பாசிட்டிவாக வந்துட்டு. இப்போ பாசிட்டிவாக வந்தது எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை. அறிகுறி வந்து ஆரம்பத்தில் ஒரு காய்ச்சல் வந்தது, ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு விடாமல் காய்ச்சலும் இருமலும் உடம்பு வலி அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ண இடத்துல பாசிட்டிவ்னு சொன்னதுனால இப்போ நான் வந்து தனியாக ஒரு ரூமில் தனியாக ஐசோலேட் ஆகி இருக்கிறேன். ஒரு கிழமை கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் காய்ச்சல் அது இதுன்ட்டு கொஞ்சம் பயந்தும் போயிட்டேன்னா ஃபேமிலியை நினச்சி என்னை நினச்சி. பக்கத்தில் பிள்ளைகள்லாம் வெளியே ஹோலில் விளாண்டு கொண்டு இருப்பாங்க, அவங்களே தூக்கம் இல்லாது கூப்பிடம் இல்லாது ரூமை லுக் பண்ணிட்டு நான் தனியாக இருக்கிறேன். சாப்பாடு வரும் நேரத்துக்கு வெளியில் அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு பிள்ளைகள் இருக்கு, அவளை கதைக்க ஒரு முடியாத சூழ்நிலை, ஒரு தூக்கி கொஞ்ச முடியாத ஒரு சூழ்நிலை. இதுவும் ஒரு ஒரு ஜெயில் வாழ்க்கைமா, இது ஒரு நரகமா இதான் ஃபீல் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஒன்னா ஒரு வீட்டில் இருந்து கொண்டு இப்போ 14 தலைமைப்படுத்தி ஏதோ நீ நானே யோசிச்சு நானே புறக்கணித்து இருக்க மாதிரி அப்படிலாம் யோசிக்குது. இந்த 14 நாளில் டெஸ்ட் எடுத்த ஒரு கிளினிக்ல இருந்தா எனக்கு கோல் வந்தது. அவங்க சொன்னவங்க உங்களுக்கு டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்குது, நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு டிஹெச்எஸ் இருந்து கோல் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு டிஹெச்எஸ் இருந்து கோல் பண்ணவங்க, அவங்க சொன்னவங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதா உங்களுக்கு நல்லா, இப்போ உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டம் தான், நீங்க வீட்டில் தனியாக பண்ணா செல்ஃப் ஐசோலேட் பண்ணி இருங்க, நீ வீட்டில் தர சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு இருங்க. அப்படி உங்களுக்கு நாங்கள் ரூம் ரெடி பண்ணுறாலும் ரெடி பண்ணலாம், ஆனால் வீட்டில் பார்க்குற மாதிரி இங்கே யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க கேர் எடுத்து, அதனால நீங்கள் ரூம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒன்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னவங்க. இப்போ அதனால தான் நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ வீட்டில் இருக்கும்போது இப்போ வைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ அவாவும் வீட்டில் இப்போ நான் வீட்டு ரூம் விட்டு வெளியே பாத்ரூம் அப்படி இது சாப்பாடு எடுக்க போடுறேன்டா, நானும் கை க்ளவுஸ் போட்டுக்கொண்டு மாஸ்க் போட்டுக்கொண்டு வெளியே வருவேன், ரூமை விட்டு கதை திறந்து எடுப்பேன். அதே மாதிரி அவங்களும் வீட்டில் என்கிட்ட வரும்போது சாப்பாடு கொஞ்சம் வைக்கும்போது மற்ற வேலைகள் செய்யும்போது கிளீன் அப்போ மாஸ்க்கும் கை க்ளோஸும் போட்டு கூட தான் வேலை செய்வாங்க. நான் இப்போ பிரிட்டிங் விசாவில் இருக்கிறனால எனக்கு ஜாப் சீக்கரோ ஜாப் கீப்பர் பேமெண்ட் ஒன்றுமே இப்போ கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தரலை. அது வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்குது. இந்த மாதிரி நேரத்துலையாச்சு அவங்க ஒரு எங்களை ஒரு பிரித்து பார்க்காம இந்த மாதிரி நேரத்துலயாச்சும் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். இப்போ ஒன்றுமே இல்லாதனால இப்போ வேலைக்கும் போக இல்லாது இப்போ எந்த வழியில ஒரு உதவி தொகை இல்லைன்னும் போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நேரத்தாலே கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலாம் எங்களுக்கு. நாங்கள் ஏன்னா வந்து நாங்கள் முறையாக வந்து ஆஸ்திரேலியா வந்தாலேருந்து டெக்ஸுக்கு வேலை செஞ்சு கொண்டு டெக்ஸுகள் கட்டி கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள். அவங்களோட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கோம் நாங்கள். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் கூட எங்களை பிரித்து பார்க்காம எங்களுக்கு ஒரு சின்ன உதவித்தொகையை தரலான்றது என்ற ஒரு கோரிக்கை. இப்போ தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க $1,500 இப்போ 2 கிலோமீக்கு தரலாமன்ட்டு. அது வந்து இப்போதான் நான் கேள்விப்பட்டேன்னா, இப்போதான் நான் அந்த விண்ணப்பிச்சிருக்கேன், அது இன்னும் எனக்கு கிடைக்கல. அப்போ 2 கிலோமீக்கு அது ஓகே, இருந்தாலும் இன்னும் எத்தனை நாள் இன்னும் வீட்டில் இருக்கணும்னு தெரியாது. அவ்வளோ அந்த 2 கிலோமீக்குரிய காசு பத்துமானு தெரியலை எனக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வேலைகளுக்கு போகையும் பயமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறனால குடும்பம் இப்போ பிள்ளைகள் இருக்கிறனால கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்ற ஒன்றும் விலங்கலை. எங்களை ஏன் இப்படி புறந்தள்ளி கொண்டிருக்காங்கன்ட்டு. சாப்பாடு சாமான்லாம் வாங்குறதுக்கு வெளியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வெளியே போக இல்லாது நாங்கள். அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஆக்களுக்கு கோல் பண்ணி சொல்லும்போது அவங்க வாங்கி கொண்டு வாசலில் வைக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு அந்த இப்ப கவர்மெண்ட் உதவிகள் இன்னும் கிடைக்காதனால அந்த இந்த பக்கத்துல இருக்க சின்ன சின்ன மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ், அப்புறம் அந்த ஆஸ்திரேலியன் ஒர்க்கர்ஸ் யூனியன், அந்த அதுல ஆஸ்திரேலியன் ஒர்க்கர்ஸ் யூனியன்ல இருந்து அரண் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து எங்களுக்கு இப்ப பாதிக்கப்பட்ட ஆக்களை சந்திச்சு கண்டெடுத்து அவர் தான் வந்து வீடு வீடா சாமான்கள் கொடுத்து உதவி செஞ்சு கொண்டிருக்காரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்குது. இப்படி செய்யறதுனால மற்ற வேற உதவிகள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. அப்ப அந்த கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்டுக்கு இது வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாதனால இன்னும் கஷ்டமா இருக்குது. நான் மட்டும் தான் இப்ப வேலைக்கு போறேன், நான் போய் தான் இந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்ப எனக்கும் வேலையும் இல்லை, இப்படி நான் ஒரு முடங்கி கிடக்குறேன்னும் போது வீட்டுல இப்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு. அடுத்த கட்டத்துக்கு நான் கொஞ்சம் கியூர் ஆகி வந்துதான் நான் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி தான் இனி இந்த குடும்பத்தை மேல கொண்டு போகணும். மறுபடியும் எனக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா நானும் மறுபடியும் வேலைக்கு போய் சேரணும், மறுபடியும் வேலையில செய்யணும். மறுபடியும் அந்த வேலைக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த இடத்துல தானே இப்படி ஆனது ஒரு கவனக்குறையினால இப்ப எங்க என்ன நடக்கும்னு தெரியாது. இப்ப ரெண்டாவது வாட்டியும் மறுபடியும் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த நியூஸ் வழியை வந்து கொண்டிருக்கு. இப்ப அதை நினைக்கும் போது இன்னும் பயமா இருக்குது, வேலைக்கு போறதா. இப்ப வேலைக்கு போகாம விட்டாலும் குடும்பம் கொஞ்சம் இன்னும் கஷ்டத்துல போயிடும், வீட்டு வாடகைகள் அந்த பிரச்சனைகள், சாப்பாட்டு கரண்ட் பில்லுகள். அப்படி இப்ப வேலைக்கு போகாமலும் இருக்கே இல்லாது என்ன செய்யறது தெரியாம இருக்கு. ஒரு இப்ப ஸ்டேஜ் ஃபோர் போட்டாங்க, இப்ப ஸ்டேஜ் ஃபோர்ல வந்து நிறைய கம்பெனிகள் மூடி கொண்டு வர்றாங்க. சம்டைம் எங்களோட கம்பெனியை மூடுறதுக்குரிய வாய்ப்பு வந்ததுண்டா அடுத்த கட்டம் எங்களுக்கான ஒரு நிதி பிரச்சனை ரொம்ப சிக்கலாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை புறந்தளி பார்க்காம இந்த மாதிரி நேரத்துல எங்களையும் சேர்த்து பார்க்கலாம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.